மார்க்சிச சிந்தனைகள் சிறந்ததோர் சமூக விஞ்ஞானம் என ஏற்க முடியுமா? ஒரு பொருளின் பண்புகளை புறவய அடிப்படையில் நின்று ஆராய்ந்து அப்பொருளின் பண்புகள் பற்றியும் வளர்ச்சி பற்றியும் உள்ள புறவாய உண்மைகளை கண்டறிந்து கூறுவது விஞ்ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. எனவேதான் இயற்கையின் பண்புகளை வளர்ச்சி பற்றிய புறவாய உண்மைகளை கூறுகின்ற பௌதீகம், இரசாயனம், உயிரியல் போன்றவை இயற்கை விஞ்ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. அதுபோல் சமுதாயத்தின் பண்புகளான வளர்ச்சி பற்றிய புறவாய உண்மைகளை புறவாய அடிப்படையில் நின்று ஆராய்ந்து கூறுவது சமூக விஞ்ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. மனித சமுதாயத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய புறவாய உண்மைகளை முதன் முதலில் விஞ்ஞானபூர்வமாக தெளிவாக வரையறுத்து கூறுவது மார்க்சியம் மட்டுமே ஆகும். எனவேதான் மார்க்சியம் ஒரு சமூக விஞ்ஞானம் என அழைக்கப்படுகின்றது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. விஞ்ஞானத்தின் ஆற்றல் இயங்கியல் அடிப்படையில் நெகிழ்வுத்தன்மை கொண்டதா? இயற்கையுடன் மனிதன் போராட போராட இயற்கை பற்றிய மனிதனின் அறிவும் வளர்கிறது. இயற்கை பற்றிய புது புது உண்மைகளை மனிதன் நாளாந்தம் கண்டறிகின்றான். அதாவது இயற்கை பற்றிய விஞ்ஞானம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இயற்கையும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பது விஞ்ஞான அறிவியல் பூர்வ உண்மையாகும். எனவே இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படும் போது இயற்கை பற்றிய விஞ்ஞான ஆற்றலில் பல மாற்றமும் நெகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. இயற்கையின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இயற்கை விஞ்ஞானத்துக்கான வளர்ச்சியின் அவசியத்தை உணர வேண்டியது அவசியமாகும். அதேபோலத்தான் மனிதன் தனது சமுதாய அடிப்படையில் போராட போராட சமுதாயம் பற்றிய மனித அறிவும் வளர்கிறது. சமுதாயம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பது புறவாய உண்மை. எனவே சமுதாயம் பற்றிய சமூக விஞ்ஞானம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. சமுதாயத்தின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் சமூக விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கான அவசியத்தை உணர்வது மிக மிக அவசியமாகும். மார்க்சியம் ஒரு சமூக விஞ்ஞானம் என்பதால் அது மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உட்பட்டதே ஆகும். மார்க்சியத்தின் வளர்ச்சியை மறுக்கின்றவரும் மார்க்சியவாதியாக இயங்கியல் பொருள் முதல்வாதியாக இருக்க முடியாது. இவ்வாறானவர்கள் இயக்க மறுப்பியல் கருத்து முதல்வாதியாகவே இருக்க முடியும். மார்க்சியத்தின் அடிப்படை மூலக்கூறு எங்கிருந்து கண்டறியப்பட்டது? மார்க்சியத்தை வளர்த்தெடுத்த கார்ல் மார்க்சும் ஏங்கல்ஸும் தங்களது ஆய்வின் விளைவாக மனித சமுதாயத்தின் பொது பண்புகளை கண்டுபிடித்தனர். இன்று வரையுள்ள மனித சமுதாயத்தின் வரலாறு எல்லாம் புராதன பொது உடைமை சமூகத்தை தவிர வர்க்க போராட்டத்தின் வரலாறாகவே இருந்து வருகின்றது என்பதை அவர்கள் ஆராய்ந்து அறிந்ததுடன் அதை நிறுவினர். வர்க்க போராட்டம் ஒன்றே மனித சமுதாயத்தின் உந்து சக்தியாகவும் வர்க்க போராட்டத்தின் மூலமே மனித சமுதாயத்தை சுபீட்சமான நிலைக்கு கொண்டு வர முடியும் என்றும் அவர்கள் கண்டறிந்தனர். மனித சமுதாயத்தின் பொது வளர்ச்சி முறைகளை ஆராய்ந்த மார்க்சும் ஏங்கல்ஸும் சமுதாயம் தனது வளர்ச்சி போக்கில் பல நிலைகளை கடந்து வந்துள்ளது என்றும் குறிப்பிட்டனர். மனித குலத்தின் பல்வேறு வளர்ச்சி நிலையை கண்டறிந்த மார்க்சும் ஏங்கல்ஸும் எவ்வாறு மனித குலம் ஒரு வர்க்க நிலையிலிருந்து அடுத்த வர்க்க நிலைக்கு செல்கிறது என்பதையும் ஆராய்ந்து கூறினர். மனித குலத்தின் பொது வளர்ச்சி நிலைகளை ஆராய்ந்து அறிந்த மார்க்சும் ஏங்கல்ஸும் தாங்கள் வாழ்ந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை மிக தெளிவாக ஆராய்ந்தனர். அந்த ஆய்வின் பயனாக எவ்வாறு முதலாளித்துவ சமூகம் முரண்பாட்டில் சிக்கியுள்ளது என்பதையும் அம்முரண்பாடு எவ்வாறு முதலாளித்துவ சமுதாயத்தை அழிப்பதற்கும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் அடிப்படையிலான சோசியலிசத்திற்கும் இறுதியில் கம்யூனிசத்திற்கும் இட்டுச் செல்லும் என்பதை ஆதாரங்கள் தரவுகள் மூலம் கண்டுபிடித்தனர். மார்க்சியத்தின் நோக்கமானது குறுகிய எல்லைகளை கடந்து விரிவாக்குவதுடன் மட்டுமல்லாது அதை மாற்றி அமைப்பதுமாகும். மனிதகுலத்தின் பொது வளர்ச்சி விதிகளையும் முதலாளித்துவத்தின் குறிப்பான வளர்ச்சி விதிகளையும் ஆராய்ந்த மார்க்சும் ஏங்கல்ஸும் எவ்வாறு மனிதன் இந்த முதலாளித்துவ சமூக கட்டுமானத்தை தகர்த்தறிந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் ஊடாக கம்யூனிச சமுதாய கட்டுமானத்தை வளர்த்தெடுப்பது பற்றியும் ஆராய்ந்தனர். இவ்வாறு மார்க்சியமானது மனித குலத்தின் பொது வளர்ச்சி விதிகளையும் முதலாளியத்தின் குறிப்பான வளர்ச்சி விதிகளையும் சோசியலிச கம்யூனிச சமுதாயங்களின் பண்புகள் பற்றியும் ஆராய்ந்து கூறியுள்ளது. லெனின் தனது அரசியல் அரங்கில் பாட்டாளி வர்க்கத்துக்காக எதனை வளர்த்தெடுத்தார்? மார்க்சியத்தை பெற்றெடுத்த மார்க்சும் ஏங்கல்ஸும் வாழ்ந்த காலம் முதலாளித்துவ காலகட்டமே ஆகும். இம்முதலாளித்துவம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே ஏகபோக முதலாளித்துவமாக வளர்ச்சியடைந்தது. இக்காலத்தில் தான் லெனின் அரசியல் அரங்கில் கால்வதிக்கின்றார். முதலாளியத்தின் வளர்ச்சியில் ஏகபோக கூறுகள் தோன்றும் என்பதை மார்க்சும் ஏங்கல்ஸும் அறிந்திருந்த போதும் அவர்களால் முதலாளித்துவம் ஏகபோக முதலாளித்துவமாக வளரும் என்பது பற்றியும் ஏகபோக முதலாளித்துவத்தின் பண்புகள் பற்றியும் முன்கூட்டியே கூற முடியவில்லை, கூறவும் இயலாது. முதலாளியத்தின் புதிய பண்புகளால் ஏற்பட்டு வரும் மாற்றம் பற்றியும் வளர்ச்சி பற்றியும் ஆராய்ந்து அறியும் கடமை பொறுப்பு லெனினுக்கு ஏற்பட்டது. அவர் ஏகாதிபத்தியத்தின் பண்புகள் பற்றி தெளிவாக ஆராய்ந்தார். மேலும் அவர் ஏகாதிபத்திய காலகட்டத்தில் பாட்டாளி வர்க்கத்தின் கடமைகள் பற்றி ஆராய்ந்து தெளிவுபடுத்தினார். மார்க்சியத்தை தனது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட லெனின் அம்மார்க்சியத்தை ஏகாதிபத்திய காலகட்டத்திலேயே அதை அடுத்த கட்ட உயர்நிலைக்கு வளர்த்தெடுத்தார். அதன் பயனாக மார்க்சியம் தனது அடுத்த கட்ட நிலையான லெனினியத்தை வந்தடைந்தது. லெனினியத்தின் புதிய உண்மைகள் யாவை? முதலாளித்துவம் தனது வளர்ச்சி போக்கில் தவிர்க்க இயலாதவாறு ஏகபோக முதலாளித்துவமாக ஏகாதிபத்தியமாக மாறும் என்பதை லெனின் கண்டறிந்ததுடன் ஏகாதிபத்தியத்தின் பண்புகளையும் தெளிவாக ஆராய்ந்து கூறினார். உலகத்திலே ஏகாதிபத்தியத்தின் வளர்ச்சியானது சமச்சீரற்ற வளர்ச்சியாக இருக்கும் என்றும் கூறினார். ஏகாதிபத்தியங்கள் நாடுகளை கைப்பற்றும் போட்டியில் செயற்படுவது அவற்றின் தவிர்க்க இயலாத பண்பு எனவும் குறிப்பிட்டார். ஏகாதிபத்திய வளர்ச்சியானது தனக்கேயான பண்புடன் சமச்சீரற்ற வளர்ச்சி போக்கில் செல்கின்றது என்றதுடன் அதற்கான பண்புகளில் ஒன்றான நாடுகளை கைப்பற்றும் போக்கில் இறங்கும் போது உலக யுத்தமும் தவிர்க்க முடியாதது என்றார். உலக யுத்தங்களின் ஊற்றே ஏகாதிபத்தியங்கள்தான் எனவும் நிறுவினார். ஏகாதிபத்தியங்கள் உலகில் இருக்கும் வரை யுத்தங்களை தவிர்க்க முடியாதென்றும் கூறினார். எனவே உலக அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஏகாதிபத்தியங்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்காக அனைத்து நாட்டு தொழிலாளர்களும் ஒடுக்கப்பட்ட நாட்டு மக்களும் ஒன்றுபடுங்கள் என்ற கோஷத்தை முன்வைத்தார். ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளிலோ சோசியலிசத்தை தோற்றுவிக்க முடியும் என்று கூறியதுடன் அதை செயல் வடிவிலும் செய்து நிரூபித்தார். உலகில் முதன் முதலாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை மையமாக கொண்ட சோசியலிச அரசை ரஷ்யாவில் நிறுவினார் லெனின். அதன் பின்னர் உலகில் பல்வேறு நாடுகளில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்திலான சோசியலிச அரசுகள் உருவாகின. இன்னும் பல நாடுகளில் அதற்கான போராட்டங்களும் நடக்கின்றன. இதன் மூலம் லெனினின் தத்துவங்களால் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளிலோ சோசியலிச புரட்சி சாத்தியமாகும் என்பது நிரூபணமாயிற்று. அவரது தலைமையில் நடைபெற்ற ரஷ்ய புரட்சியின் போது ஒவ்வொரு காலகட்டங்களையும் சமூக மாற்றத்திற்கு ஏற்ப பகுத்து மார்க்சியத்தை அவ்வப்போது தோன்றும் முரண்பாடுகளுடன் இணைத்து செயலாற்றினார். ரஷ்ய புரட்சி இரு கட்டங்களை உள்ளடக்கியது என்றும் முதலில் நிலவுடைமை அமைப்பை தூக்கி எறிவது அவசியம் என்றும் அதன் பின்னர்தான் சோசியலிசத்தை நோக்கி செல்ல முடியும் என்றும் குறிப்பிட்டார். முதல் கட்டத்தை பூர்ஷுவா ஜனநாயக புரட்சி என்றும் இரண்டாவது கட்டத்தை சோசியலிச புரட்சி என்றும் அழைத்தார். பூர்ஷுவா ஜனநாயக புரட்சியின் நோக்கம் நிலவுடைமை சமூக முறையை முழுமையாக தகர்த்தறிவதே ஆகும் என்றும் சோசியலிச புரட்சியின் நோக்கம் முதலாளித்துவத்தின் சுரண்டலை பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் மூலம் ஒழிப்பதுடன் அனைத்து சுரண்டலையும் ஒழிப்பது என்றும் கூறினார். மேலும் ஏகாதிபத்திய சகாப்தத்தில் நிகழ்கின்ற குட்டி முதலாளித்துவ பூர்ஷுவா ஜனநாயக புரட்சிக்கும் முதலாளித்துவ காலகட்டத்தில் நிகழ்ந்த குட்டி முதலாளித்துவ பூர்ஷுவா ஜனநாயக புரட்சிக்கும் இடையில் வேறுபாடு இருக்கின்றது என்று லெனின் ஆராய்ந்து அறிந்து கூறினார். முதலாளித்துவ காலகட்டத்தில் நிகழ்ந்த குட்டி முதலாளித்துவ பூர்ஷுவா ஜனநாயக புரட்சிக்கு தலைமை தாங்கியது முதலாளித்துவமே. ஆனால் ஏகாதிபத்திய சூழலில் பாட்டாளி வர்க்கம் வளர்ந்துள்ள நிலையில் குட்டி முதலாளித்துவ பூர்ஷுவா ஜனநாயக புரட்சிக்கு முதலாளியத்தால் தலைமை அளிக்க முடியாது என்றும் பாட்டாளி வர்க்கமே தலைமை கொடுக்க முடியும் என்றும் விளக்கினார். பாட்டாளி வர்க்கத்தால் தலைமை கொடுக்கின்ற குட்டி முதலாளித்துவ பூர்ஷுவா ஜனநாயக புரட்சியில் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். முதலாளித்துவ வர்க்கமும் இப்புரட்சியில் பங்கு கொள்ளும், ஆனால் முதலாளித்துவ வர்க்கத்தால் தலைமை கொடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். பாட்டாளி வர்க்க தலைமையிலான புதிய குட்டி முதலாளித்துவ பூர்ஷுவா ஜனநாயக புரட்சி பழைய வகை உலக புரட்சியின் பகுதி அல்ல என்றும் அது உலக பாட்டாளி வர்க்க புரட்சியின் ஒரு அங்கமாகும் என்றும் லெனின் குறிப்பிட்டார். புதிய குட்டி முதலாளித்துவ பூர்ஷுவா ஜனநாயக புரட்சியின் இறுதியில் அமைக்கப்படும் புரட்சிகர மக்கள் அரசாங்கத்தில் பாட்டாளி வர்க்க கட்சி பங்கெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் பாட்டாளி வர்க்கத்தின் நோக்கம் குட்டி முதலாளித்துவ பூர்ஷுவா ஜனநாயக புரட்சியுடன் நின்றுவிடுவதில்லை, மாறாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகார சோசியலிசத்தை நோக்கி புரட்சியை இட்டுச் செல்ல வேண்டும் என்றும் கூறிய வேளை அதை நடைமுறையில் நிகழ்த்தியும் நிரூபித்தும் காட்டினார் லெனின். முதன் முதலாக உலகம் ஏகாதிபத்தியத்தையும் பாட்டாளி வர்க்க புரட்சியையும் உள்ளடக்கிய சகாப்தத்தை தற்போது அடைந்துள்ளது என்பதை லெனின் தான் சுட்டிக்காட்டினார். ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒடுக்கப்பட்ட நாடுகளின் போராட்டம் சோசியலிச புரட்சியின் ஒரு அங்கம் என்றும் வரையறுத்தார். ரஷ்யா அக்டோபர் புரட்சிக்கு பின்பும் முதலாம் உலக யுத்தத்திற்கு பின்பும் உலக அரசியல் சக்திகளை அவர் மூன்று வகைப்படுத்தினார். காலனி நாடுகளையும் உலக யுத்தத்தால் காலனி நாடுகளின் நிலைக்கு தள்ளப்பட்ட நாடுகளையும் சோவியத் ரஷ்யாவையும் ஒரு பிரிவாகவும் தாம் கொண்ட பழைய அரசியலை காப்பாற்றிக் கொண்டு அதே சமயத்தில் அமெரிக்காவையும் சார்ந்து நின்ற நாடுகளை மற்றொரு பிரிவாகவும் அமெரிக்கா ஜப்பான் பிரித்தானியா போன்ற நாடுகளை மற்றொரு பிரிவாகவும் வகுத்தார். இதன் அடிப்படையிலேயே உலக போராட்டத்தில் வர்க்கத்தின் கடமைகளை ஆதிக்கம் செலுத்தும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தை எவ்வாறு நடத்தி நிறைவேற்றுவது என்பதை வரையறுத்தார்.